எங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, நான் கத்தர் நான் பாராதவர் என்று எங்களுக்கு வாக்குரைத்த தெய்வமே, எங்கள் மொழி இருதயத்தோடு உம்மை தொழுகிறோம். சபையிலே உம்முடைய நாபத்துக்குரிய மகிமையை கடத்தி நாங்கள் செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவான் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, வியாராதித்தோம், உம்மை தொழுது கொள்ளும். இப்பொழுது உடைய வார்த்தைகளை கேட்க எங்களை இருதயங்களை விருத்த சிதறம் பண்ணிவிடுங்க ஆண்டவரே. உடைய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொண்டு வர உதவி செய். நீங்க விரும்புகிற அளவுக்கு எங்களை மாற்றுங்க. இப்படி இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ கருவிதான். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆவே ஆவே ஆவே. உட்காருவோம். அல்லேலூயா,
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 அல்லேலூயா.
சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து
செல்வோம்.
எல்லாவற்றை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
God hath thine word by alles hinaus geheiligt.
அற்புதங்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு, ஆவிக்குரிய வரங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு, அபிஷேகங்கள் உண்டு, ஆராதனைகள் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றை பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
Es gibt Zeichen, es gibt Wunder, es gibt Gaben, es gibt Gottesdienst, aber über alles hinaus hat Gott sein Wort geheiligt.
ஆகவே இதுவரை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்வோம்.
Daher lasst uns übergehen zum Wort Gottes.
என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள்.
Lass uns aufschlagen.
Apostel நடவடிகள் 13வது அதிகாரம்.
Das Buch der Apostel, Kapitel 13.
Yes, அதில் இருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல நடவடிகள் 13வது அதிகாரம், அதில் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
So, Apostelgeschichte, Kapitel 13, Vers 21.
பின்பு அவர் அவர்களை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
Doch nachdem Saul 40 Jahre regiert hatte, verstieß ihn Gott und erhob David auf den Thron. Ihm stellte er folgendes Zeugnis aus: In David, den Sohn Isais, habe ich einen Mann gefunden, wie ich ihn mir wünsche, wenn er
ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானபடியெல்லாம் அவர் செய்வார் என்றார் ஆண்டவர்.
Gott sagte, ich habe den Sohn Isai gesehen, er gefällt meinem Herzen, er ist der Mann meines Herzens und er wird meinen Willen durchführen.
So, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் தாவீது.
So, David war ein Mann, der im Herzen Gottes Platz gefunden hatte.
ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்து தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்த ஒரு தேவ மனுஷன் தாவீது.
David ist ein Mann, er lebte gerecht und hat einen Platz im Herzen Gottes gefunden. Er war ein gerechter Mann.
So, David குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது அவன் எதை இருதயத்துக்கு ஏற்றவர் என்றார்.
Und Gott sagt über David, dieser Mann ist ein Mann nach meinem Herzen.
சோ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம்.
So, die heutige, der Titel der heutigen Predigt lautet, der Mann nach meinem Herzen oder Frau nach meinem Herzen.
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக வாழ வேண்டும் என்பது தேவன் நம்மை அழைத்த நோக்கமும் சித்தமுமாக இருக்கிறது.
So, jeder bekehrte Christ, dessen Willen ist, beziehungsweise seine Berufung ist, ein Leben zu führen nach Gottes Willen.
David தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தப்படி அல்லது தேவனுடைய விருப்பப்படி அல்லது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து முடித்தார். ஆகவே ஆண்டவர் அவனை குறித்து கொடுக்கிற சாட்சி, தாவீது என்ற இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லு.
David können wir lesen, dieser Mann lebte nach dem Willen Gottes. Er vollbrachte alles, was Gott wollte, das, was Gott geplant hatte. Und deswegen sagt Gott an der Stelle, dieser Mann ist ein Mann nach meinem Herzen.
நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மை போல இந்த உலகத்தில் மாமிசத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாக வாழ்ந்தார். அவர் மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மா மனிதனாக திகழ்கிறார்.
David war genau wie wir, lebte Fleisch im Fleisch und Blut. Er hatte Bedrängnisse, er hatte Probleme, aber nichtsdestotrotz, er lebte nach dem Willen Gottes.
So anbieten wir die Tiermalatinbadi, alle Kapatrika, die wir die Pflegelage hier nahm. நமக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் வாழ நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த செய்தியின் சாராம்சமும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
So die Intention dieser Predigt heute lautet folgendes: Nach Gottes Plan sind wir alle berufen worden und daher sollten wir alle acht geben, dass wir ein Leben führen nach Gottes Willen, ein Leben führen, das Gott gefällt und ein Leben nach seinem Willen führen.
வாழ்வு ஒரு தேவ ஈவு. The life is a gift of God. வாழ்வு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு. அது நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதை அல்லது எப்படி நாம் வாழுகிறோம் என்பதை தேவன் நம்மை கவனித்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார்.
Das Leben, das uns gegeben ist, das ist ein Geschenk Gottes. Und wie wir das Leben führen, das liegt in uns. Das liegt an uns.
நீதிபொழிகள் 15 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்றது, கர்த்தருடைய கண்கள் பூமியின் மீதெங்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறதா.
In Sprüche steht geschrieben, dass die Augen Gottes, sie schauen sowohl auf böse als auch auf gute Menschen.
தேவனுடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறதா.
Das heißt, die Augen Gottes, sie schauen stracks auf die bösen Menschen, aber auch auf die guten Menschen.
ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
So daher sollten wir uns im Klaren sein, dass unser Leben als Christ auch vor Gott offenbar ist.
So தாவீது தனக்கு தேவனால கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து அதை முடித்தார்.
David, das Leben, das ihm gegeben worden ist, er lebte nach Gottes Willen und fand einen Platz im Herzen Gottes.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு பூமியிலே பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார்.
So David wurde nicht nur, ihm wurde sogar ein Segen gegeben, und zwar Jesus selber wurde als der Sohn Davids genannt. So einen heftigen Segen bekam David.
So இயேசு தாவீதின் கிளை என்றும் தாவீதின் வேர் என்றும் அழைக்கப்படுகிறார்.
Deswegen wird Jesus wird auch als die Wurzel Isais und als der Zweig von David genannt.
இன்றைய modern இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர்களும் தாவீதின் ராஜ்யத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கமாக இருக்கிறது.
Auch in der heutigen Gesellschaft in Israel, die wollen dieses Reich von David wiederherstellen, wieder zurückbringen.
So அந்த அளவுக்கு அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக வாழ்ந்திருக்கிறான்.
So sehr lebte er als frommer und gerechter Mann vor Gott.
அது மாத்திரமல்ல, நாபாலுக்கு மனைவியா இருந்த ஆபிகாயில் என்கின்ற பெண் அவரை குறித்து சொல்லும் பொழுது, என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர் என்று சொல்லி
சொன்னார். Diese Konfrontation mit Abigail hatte, da sagte David folgendes, und zwar, mein Gott ist der Gott, der die Kriege führt.
நன்றாக கவனியுங்கள், இஸ்ரவேல் சரித்திரத்திலே அதிகமான யுத்தங்களை நடத்தினது தாவீது தான்.
In der ganzen Geschichte in Israel, der kompletten Geschichte, war David der einzige, der so viele Kriege geführt hat.
ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அவன் செய்த எந்த யுத்தத்திலும் அவன் தோற்று போகவே இல்லை.
Das Erstaunliche daran ist, in jedem Krieg, den er geführt hatte, er hat nicht verloren.
எங்கெல்லாம் போனானோ, எவர் மேலெல்லாம் படையெடுத்தானோ, அவைகளெல்லாம் அவன் ஜெயிக்கிறவனாக இருந்தான்.
Egal wo er sich befand, gegen welches Volk auch er gezogen ist, er hat den Sieg errungen.
So அவன் செய்த யுத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய யுத்தம் என்று வேதம் சொல்கிறது.
So die Kriege, die er geführt hatte, sagt die Bibel, das sind die Kriege des Herrn.
தேவன் அவரோடு கூட இருந்தபடியாத்தான் அவன் செய்த எல்லா யுத்தங்களிலும் அவன் ஜெயி
Nur weil der Herr bei ihm war, konnte er den Sieg in all diesen Kriegen erringen.
கோலியாத்துக்கு முன்பாக அவன் நிற்கும் பொழுது அவன் சொந்த வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி டிக்ளேர் பண்றான்.
Als Goliath gegenüber stand, sagte er, der Krieg ist des Herrn.
தேவன் நமக்காகவும் யுத்தம் பண்ணுறவராக இருக்கிறார்.
So unser Herr, er führt die Kriege für uns.
So நமக்காக யுத்தம் பண்ணுற ஆண்டவர் நமக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார்.
So der Herr, der für uns die Kriege führt, er kann uns den Sieg geben.
So இந்த சாயங்கால வேளையிலே தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு எட்டுமென்று தேவனால் சொல்லப்பட்டதே, அப்படியானால் தாவீதை குறித்த அவருடைய வாழ்க்கையை ஒரு ஆராய்ந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 12 குறிப்புகளுக்கு மேல எடுத்தேன். அதுகளெல்லாம் இங்கு சொல்றதுக்கு எனக்கு நேரம் காலம் இல்லை. அது நீண்டு கொண்டே போகுது. ஆனால் எப்படி அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்ந்தான், ஏன் ஆண்டவர் அவனை குறித்து இப்படியான ஒரு சாட்சியை சொன்னார் என்று அவருடைய வாழ்க்கையை சற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கிறது நம்முடைய பக்தியுள்ள வாழ்வுக்கு, பரிசுத்த வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்.
Das Leben Davids einmal noch mal durchstudieren. Warum sagt Gott, dass dieser Mann, der Mann nach meinem Herzen ist? Dann ist ein, wenn wir das Leben diesen Mannes einmal unter die Lupe nehmen, dann finden wir sehr viele Dinge. Und ich habe selber bis zu 12 Punkte gefunden. Aber es ist gut, wenn wir dieses Leben noch mal ein bisschen genauer schauen, wie lebte David und warum sagt Gott ausgerechnet zu David, dass der Mann nach meinem Herzen ist. David war der Mann nach seinem Herzen.
அப்படி அவர் தேவனாலே சாட்சி கொடுக்கப்பட்டதுக்குரிய காரணங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம்.
Jetzt wollen wir uns das Ganze anschauen, warum er dieses Zeugnis von Gott selber erhalten hatte.
நான் சொல்ல போற குறிப்புகளை தயவு செய்து கொஞ்சம் கவனியுங்க. இது நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரம், நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய யோசனைகளை அங்கமிக்கும் அலைய விடாதீங்க. பிசாசி நம்முடைய மைண்ட மெய்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு நமக்கு பொஸ் இல்ல, நாம தான் அவனுக்கு பொஸ். ஆகவே இது தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரம். ஆகவே நம்முடைய இருதயத்தை திறந்து வைத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம்.
Seid bitte aufmerksam, wenn wir über die Punkte hier reden. Lasst eure Gedanken nicht hin und her schwirren, denn der Teufel versucht nämlich alles, aber wir sind der Boss für den Teufel, nicht der Teufel für uns. Daher seid konzentriert und aufmerksam und lasst uns das Wort Gottes
studieren.
So, es gibt einige, die kommen zur Kirche, die hören das Wort, aber inwiefern sie ihr Leben zu dem Wort hingeben, ihr ganzes Leben dazu hingeben, das ist ein Fragezeichen, das ist fragwürdig.
So, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது இருந்ததற்குரிய காரணங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம்.
Jetzt wollen wir uns die ganzen Gründe uns anschauen, warum David dieses Zeugnis von Gott erhalten hatte, diese Punkte.
Number one, முதலாவது காரியம் நாம் வாசிப்போம். சங்கீதம் 42வது அதிகாரம். Come with me quickly, please. சங்கீதம் 42வது அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனத்தை நாம் சீக்கிரமாய்
மானானவன் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் நாத்துமா தேவன் மேல் ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து
நிற்பேன். So lässt meine Seele nach dir, O Gott. Meine Seele dürstet nach Gott, ja nach dem lebendigen Gott. Wann endlich werde ich wieder zum Heiligtum kommen und dort vor Gottes Angesicht stehen?
So தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததற்குரிய முதல் காரணம் என்னவென்றால், தாவீது கர்த்தரிடத்தில் மிகவும் வாஞ்சையும் தாகமும் தவனமும் உள்ளவனாக இருந்திருக்கிறார்.
Der erste Grund, warum David dieses Zeugnis von Gott selber bekommen hatte, war, er war ein Mann, der hatte sehr viel Sehnsucht und er hatte sehr viel Durst nach Gott selber.
So, அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தபடியாலே அவன் தன் அனுபவத்தை வைத்து பார்த்தான். பல நேரங்களிலே வெயில் காலங்களிலே கோடை காலத்திலே மான்கள் நீரோடைகளை எப்படி வாஞ்சித்து தேடுற என்பதை அவன் கண்ணார பார்த்தவன். ஆகவே அதை அடிப்படையாக வைத்து அவர் சொல்றார், மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா உண்மையிலே வாஞ்சையும் தவனமாக இருக்குது சொல்றார்.
So David war vom Beruf her ein Hirt und er hatte schon bestimmt oft beim Schafehüten in diesem heißen Wetter sehr viele Hirsche gesehen, die nach Wasser sich gesehnt haben. Und aus dieser Grundlage bildet er diesen Psalm 42 und sagt, wie der Hirsch lechzt nach frischem Wasser, so schreit meine Seele nach dir, Herr.
In der வார்த்தைகளை தன் வயோதிப காலத்தில் அவன் சொல்லல, வாலிப நாட்களிலே ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் இதயம் உண்மையிலே வாஞ்சையும் தவனுமாக இருக்குதுன்னு சொன்னார்.
Diese Worte sagt David nicht, nachdem er ein großer, starker Mann war, sondern das ist noch in seiner Jugendzeit. Er war noch ein Jugendlicher, ein frischer Jugendlicher und in dieser Zeit hatte er diese Erkenntnis und bildet diese Sätze.
So, in seiner
Jugendalter war er jemand, er hatte sehr Durst und sehnte sich sehr nach Gott.
So, இதை அடிப்படையாக வைத்து கிரக்குள்ளே எழும்பற ஒரு கேள்வி என்னவென்றால், யதார்த்தமாக தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதன் மேலே அல்லது எவற்றின் மேலே வாஞ்சையும் தபமுமாக இருக்கிறோம் என்பதை ஒரு விஷயம் நாம் சீதுக்கு பார்க்கிறது நம்முடைய பக்தியுள்ள வாழ்வுக்கு மிகவும் ஏற்றதாக
இருக்கப்பட்ட entsteht in mir selber eine Frage und ich stelle sie an euch. Wonach sehnen wir uns in unserem Leben? Nach was dürstet uns?
So, now, எதன் மேலே வாஞ்சையும் தவனோமாக இருக்கிறோம்.
So, wonach dürsten wir oder wonach haben wir Sehnsucht?
நம் இதயம் எதற்காக ஏங்குகிறது?
So, wonach sehnt sich unser Herz?
வாலிப நாட்களிலே ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தைகளை அவன் சொன்னார்.
David sagte diese Worte in seinem Jugendalter, als er noch ein Jugendlicher
war. மனுஷனுடைய விருப்பங்களும் ஆசைகளும் வாஞ்சைகளும் அவனுடைய வயசுக்கு ஏற்றபடி மாறுபடும்.
So die Wünsche eines Menschen oder seine Sehnsüchte, wonach er sich sehnt, das ändert sich immer mit seinem Alter.
ஒரு 16 வயதுக்கு பிள்ளைக்குள்ள இருக்கிற வாஞ்சைகள், விருப்பங்கள், ஆசைகள், தாகங்கள் தபனத்திற்கும், ஒரு 60 அல்லது 65 வயது நிரம்பின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற விருப்ப வெறுப்புகளுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் காணக்கூடியதாக
இருக்கிறோம். Die Wünsche, die diese Person hat, oder einem 60-Jährigen, die Wünsche dieser Person hat, da gibt es einen riesengroßen Unterschied.
So,
was ich damit sagen will, ist, mit diesem zunehmenden Alter eines Menschen ändern sich seine Wünsche oder seine Sehnsüchte.
காரியம் இப்படி இருக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய மனதிலே இருதயத்திலே மாமிச பிரகாரமாக எழும்புகிற விருப்பு வெறுப்புகளுக்காகவே நாம் வாழ்ந்து நாம் கண்களை மூடுவமாக இருந்தால் நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க முடியாது. ஒருவேளை நாம் தேவனை நம்பலாம், ஆனால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க முடியாது.
Wenn wir die Kinder Gottes ein Leben führen und nur nach unserem fleischlichen Willen und Sehnsüchten leben und dann am Ende sterben, das bringt es nicht. Dann können wir nicht dieses Zeugnis von Gott erhalten, dass wir nach seinem Herzen gelebt haben. Wir mögen vielleicht an Gott glauben und in die Kirche kommen, aber wenn wir nicht nach seinen Worten, wenn wir uns nicht nach ihm sehnen, dann können wir dieses Zeugnis nicht erhalten.
நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி நாம் வாழப் போகிறோமா அல்லது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் வாழப் போகிறோமா? தீர்மானிக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய பொறுப்பா.
So, wollen wir nach unserem fleischlichen Verlangen, nach unserer Begierde und nach unserem Herz leben oder wollen wir lieber ein Zeugnis erhalten, wo Gott sagt, du bist der Mann nach meinem Herzen oder Frau nach meinem Herzen?
தேவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொன்னார், இதோ மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ தெரிந்து கொள்ள சொல்லி சொன்னார்.
So, Gott sagte zu dem Mensch, so ich habe dir das Leben und den Tod vor dir gestellt, so entscheide du dich.
ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வயசுக்கும் காலத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றபடி மாறுகிற நம்முடைய பொறுப்பு வறுப்புகள் வாஞ்சைகள் எண்ணங்களுக்காக வாழப் போகிறோமா அல்லது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக வாழப் போகிறோமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய
கடமையாகும். Zu entscheiden, wie wollen wir leben? Wollen wir lieber nach dem fleischlichen Willen, nach dem fleischlichen Verlangen, nach unseren Sehnsüchten leben? Oder wollen wir lieber ein Leben finden, das Gott gefällt und einen Platz in seinem Herzen finden?
உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை நீங்கள் கவனித்து பார்த்தால், அவர்களுடைய வாழ்க்கை குறித்து சற்று நாம் கவனித்து பார்த்தால், அவர்கள் ஏன் வாழ்கிறார்கள், தங்களுடைய இருதயத்தில் என்னத்தை அவர்கள் விரும்புகிறார்களோ, எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எதை வாங்க வேண்டும், எதை விற்க வேண்டும், எதை அனுபவிக்க வேண்டும், எங்கு போக வேண்டும், எதை வாங்க வேண்டும், இதுவே அவர்கள் நோக்கம். இதை நிறைவேற்றவே அவர்கள் வாழ்ந்து கண்ணை மூடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய மாமிசத்தின்படி நம்முடைய மனசு விரும்புகிற காரியங்களுக்காகவே நாம் வாழ்ந்து நம்முடைய கண்களை மூடுவோமானால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ முடியாது.
Wenn wir uns die Menschen in der Welt einmal anschauen, diese Menschen leben immer nach ihrer Herzenslust. Sie leben, sie haben ein Ziel, sie wollen etwas erreichen, sie wollen etwas besitzen, sie haben ein Ziel und wollen auch dieses Ziel erreichen und leben damit und am Ende sind sie tot. Und wir Kinder Gottes, Wir dürfen nicht so sein, sondern wir dürfen nicht unserem fleischlichen Verlangen den Raum geben, sondern wir müssen dagegen ankämpfen und ein Leben führen, das Gott gefällt.
Manidan perandu alindadellam aasayinale. Mannase, pennase, poddase. Ivagalukkagave manishan vaazhndhu madindhu pogura. தேவோட பிள்ளைகளாகிய நாமும் அவைகளையே மனதில் கொண்டு அவைகளையே நம்முடைய வாழ்வில் நோக்கமாக கொண்டு நாம் வாழ்ந்து கண்ணை மூடுவோமாக இருந்தா நாம் தேவோட இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க முடியாது.
So die Wünsche und Sehnsüchte eines Menschen können ihn selbst zugrunde richten und die drei Dinge, die Sehnsucht nach etwas besitzen, also nach Besitzeigentum oder nach Frauenlust oder nach Geldlust oder beziehungsweise Goldlust, sagt man, diese zerstören einen Menschen.
ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நாம் எதை செய்ய போகிறோம்? Listen to me. உடைய இருதயத்தின் வாஞ்சி என்ன? உட வாழ்க்கையின் நோக்கம் என்ன? உட வாழ்க்கையை நீ எதற்கு முதலிடம் கொடுக்கிறாய்? உட வாழ்க்கையில எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறாய்? உட வாழ்க்கையில நீ எதை அதிகமாக தேடுகிறாய்? எதை அதிகமாக நாடுகிறாய்? கொஞ்ச நெல்லு, கொஞ்ச நெல்லு, கொஞ்ச நெல்லு, நான் சொல்றது கொஞ்சம் இதுதான். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயம் எதை அதிகமாக நாடுகிறது? எதற்காக நாம் வாழுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எதை நாம் வாஞ்சிக்கிறோம்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் விடை கொடுப்பதாக இருந்தா நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக வாழுகிறோமா இல்லையா என்பதை நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும்.
Wir haben ein Leben und dieses Leben verfliegt sehr schnell. Die Frage ist, wir laufen und laufen, aber wir sollten erstmal stehen bleiben und uns selber eine Frage stellen, wonach sehnt sich mein Herz? Wonach sehnt sich mein Herz? Wonach dürstet es mir? Will ich lieber für die Welt leben oder lebe ich nach den Verlangen dieser Welt oder lebe ich für Gott? Wenn wir uns diese Frage uns einmal selbst stellen, dann können wir uns selber diese Frage beantworten, bin ich jetzt ein Mann, der nach dem Herzen Gottes lebt oder gehöre ich noch zu dieser Welt?
இதே தாவீது ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். என்ற ஆண்டவரே, என்ற ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குது. என்ற ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குது. உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் அல்லது உம்முடைய வார்த்தையின்படி என்னை வெட்டி எடுப் என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்றார்.
David, der wusste das ganz genau und er betet zum Herrn und sagt: Herr, meine Seele, das hängt noch dieser Welt an. Bitte befreie mich davon, beziehungsweise trenne mich davon.
நானும் கடவுள் கத்தருக்கு முன்பாக நான் சொல்றேன், பிராங்கா, அடிக்கடி நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறேன், ஆண்டவரே, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குது, உங்களுடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது உண்டு. ஏனென்றால் அடிக்கடி நம்முடைய மனம் இந்த பூமி குருவிகளையே பட்டமிட்டுக் கொண்டிருக்கும். ஏனென்றால் நாம் மண்ணிலிருந்து உருவானவர்கள் இல்லையா? அதனாலும் என்னவோ நம்முடைய மனம் எப்பையும் இந்த பூமிக்குரிய காரியங்களையே யோசித்துக் கொண்டிருக்கும், அவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும், திட்டமிட்டுக் கொண்டிருக்கும். பூமிக்குரியவைகளை திட்டமிடக் கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லல. ஆனா அவைகளை தேவனுக்கு முன்னுக்கு நாம கொண்டு வருவோம் மறந்தால் பிழைச்சுப்போம். ஆகவே ஆண்டவரத்தை நாம் வண்டாடுவோம், ஆண்டவரே, என் ஆத்மாவை உயிர்ப்பியும் அப்படி வார்த்தையின்படியே என் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி கத்தரத்தை நாம் ஊக்கமாக செவ்வாய்டுவோம்.
Ich halte in meinem Gebet persönlich immer fest, oder beziehungsweise halte in meinem Gebet, dass Gott meine Seele von dieser Welt trennen soll, so wie David darum bittet. Denn unsere Seele, das umzingelt ständig das Verlangen dieser Welt oder diese Gelüste, denn es ist ja klar, wir sind von der Erde entstanden, daher ist unser Verlangen teilweise auch noch attraktiv und die Erde zieht uns ein bisschen an, aber wir müssen darum beten, denn wir sind nämlich Kinder Gottes und es ist nicht schlimm, dass wir halt hin und wieder mal Pläne schmieden, auch wie die Leute in der Welt, aber wir dürfen diese Dinge nicht vor Gott stellen. Was hat Priorität in unserem Leben? Hat Gott Priorität oder die Dinge dieser Welt?
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் தேடுவோமாக.
So die weltlichen Kinder, die Kinder der Welt, die suchen das, was der Welt angehört. Aber wir Kinder Gottes, wir suchen das, was Gott gehört.
வேதம் தெளிவாய் சொல்றது. நான் சற்று தெளிவாகவே சொல்லுகிறேன், ஏன் ஆறுதலாகவே பேசுகிறேன். காணப்படுபவர்கள் எல்லாம் அநித்தியம், காணாதவைகளோ நித்தியம். ஆகவே காண்கிறவைகளை நம்பி நம்முடைய இருதயத்தை பறிகொடுத்து விடாமல் காணாமல் என்றென்றைக்கும் நீடித்து நிறுத்திருக்கிற தேவ ராஜ்யத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் வாழுவோம்.
Und ich sage euch ganz klar und direkt, das, was wir sehen, das ist vergänglich, aber das, was wir nicht sehen, das ist unvergänglich. Und lasst unser Herz nicht an diesen vergänglichen Dingen dieser Welt verlieren. Lasst uns lieber Gott suchen, das, was unvergänglich ist, und nach seinem Reich
trachten. இதுவரைக்கும் நான் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையை குறித்து ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்றேன், இதுவரைக்கும் நான் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் உண்மை புலப்படும். என்ன கரிமான எனக்கும் சேர்த்துதான் நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க கேட்காவிட்டாலும் கேட்க வேண்டியவர் கேட்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆ தேவ சமூகத்திலிருந்து என்னத்தை பேச வேண்டும் என்று செவித்து ஆண்டோட வார்த்தைகளை பேசுகிறேன். என கரிமான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், அண்டாய் கவனிங்க, அண்டாய் கவனிங்க. நம்முடைய இருதயம் ஆண்டவர் மேலே வாஞ்சையும் தாகவுமாக இருக்க உருக்கமாக ஊக்கமாக ஆண்டவரத்தில் நாம் மண்டாடுவோம். கர்த்தர் நம்மை கிருபை சந்தித்து உயிர்ப்பிப்பாராக.
Daher, liebe Kinder, lasst uns beten und den Herrn fragen, dass er unser Herz bewahre, dass er unsere Seele, das dieser Welt anhängt, davon trennt und uns befreit, und so dass wir wirklich nach dem Reich Gottes trachten können.
சங்கீதம் 63வது அதிகாரம் முதலாம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சங்கீதம் 63வது அதிகாரம் முதலாம் வசனத்திலே தேவனுடைய மனுஷனாக தாவீது என்ன சொல்றாரு பாருங்க.
63:1
தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது.
Gott, mein Herr Gott, wo bist du? Dich suche ich. Wie ein Durstiger, der nach Wasser lädt, so verlangt meine Seele nach dir. Mit meinem ganzen Körper spüre ich, wie groß meine Sehnsucht nach dir ist, in einem dürren, ausgetrockneten Land, wo es kein Wasser mehr gibt.
So, the bracket ikkula nige paathigala irundha Daavidu Yudhavin vanantrathil irukkil paadina sangeetham endru sollapattirukkirathu.
Wenn ihr dieses kleine Abschnitt in den Klammern seht, daran kann man erkennen, dass dieses Lied, was David dichtete, er hat das in der Wüste gedichtet.
Aandavar avane arasanaga abhishekam pannapadiyal tha vittile irundhavan ippa kaattila vaalavadiya nilama vandirukku paarenga.
Gott hatte ihn als König berufen, aber jetzt sitzt er in der Wüste.
So nerukkadiyana soolilile avan vaalndha podum avan solugira vaarthai enna vendral devane neer ennudaiya devan adhigalame ummai thedugiren mattumalla en aathuma ummel thaagama irukkirathu en maamisamaanadhu ummai idhu enakku aacharyam en nammal avan aavi aathuma maatramalla en maamisamaanadhu ummai vaanchikkirathu endru solradhai paarkkumbodhu enakku aacharyamaga irukkudhu padikkumbodhu.
An dieser Stelle, David, er hatte Bedrängnis, er wurde nämlich von seinem Platz weggejagt und der suchte Zuflucht in der Wüste, versteckte sich und dort schrieb er oder beziehungsweise dichtete er dieses Lied und er sagt an dieser Stelle, Herr, es dürstet meine ganze Seele nach dir, mein ganzer Mensch, das ist das Erstaunliche daran, nicht nur seine Seele und nicht nur sein Geist, sondern sein ganzer Mensch, auch sein Körper verlangt nach Gott.
எதன் மேலே தாகமாயிருக்கிறோம், எதன் மேலே வாஞ்சியா இருக்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, இந்த மண்ணுக்குரிய பூமிக்குரிய வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாம் நாம் மரிக்கும் பொழுது, நாம் சாகும் பொழுது நம்மோடு எல்லாம் செத்து போயிடும், மறித்து போயிடும், மறைந்து போயிடும். ஆனால் தேவன் மேலே வைத்திருக்கிற வாஞ்சையும் தாகமும் விருப்பமும் ஆனவைகளே பரலோகத்திலும் என்னை பின்தொடரும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன்.
So die Kernaussage, die Intention, was ich damit sagen wollte, war, wonach sehnt sich unser Herz? Wonach dürstet es uns? Dürstet es uns nach dieser Welt und all diesen Leidenschaften, die dieser Welt angehören? Denn ich sage euch, eines Tages, wenn wir sterben, sterben auch diese ganzen Gelüste, diese ganzen Begierden von dieser Welt. Aber wenn wir uns nach dem Herrn trachten, wenn wir nach dem Reich Gottes trachten, und wenn unsere Seele nach ihm dürstet, dann werden all diese Dinge auch uns folgen, und zwar im Himmel.
So, please, let us change our mind. நம்முடைய மனதை நாம் மாற்றிக்கொள்ளும், நம்முடைய இருதயத்தை நினைவுகளை நாம் சரிபடுத்திக் கொள்ளும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயம் நம்முடைய உள்ள இதன் மேலே வாஞ்சியா இருக்குது, இதன் மேல தாகமா இருக்குது. அந்த கேள்விக்கு நம்ம விடை கொடுத்தார், பதிலளித்தார். நாம் தேவனுடைய உள்ளத்துக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும்.
So meine lieben Kinder, lasst uns korrigieren, lasst unser Herz nochmal, lasst uns nochmal in uns gehen und nochmal uns anschauen, wonach dürstet es uns, wonach sehnt sich unser Herz, wonach strebt unser Verlangen, was ist es? Und wenn wir uns diese Frage uns einmal selbst stellen würden, dann können wir auch beantworten, würden wir dann ein Mann oder ein Kind Gottes sein, nach seinem Herzen, oder sind wir immer noch dieser Welt
angehängt? ஏற்றவனாக இருந்ததுக்குரிய இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 63 அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரம் வாருங்க. 63 அதிகாரம் 3 வசனத்தை நாம் சீக்கிரம் போய் வாசிப்போம். 63:3
சங்கீதம். Why, warum David dieses Zeugnis von Gott erhalten hatte, lass uns aufschlagen, Psalm Kapitel 63, Vers 3.
ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும்.
அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பாப்பீங்கடா, அவர் சொல்றாரு, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். இப்படியே உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். வல்லமையே மகிமையே கண்ட தேவ மனுஷன் சொல்றா, ஜீவனை பார்க்கலும்
So, wenn wir uns diesen Vers davor mal uns anschauen, so sagt David, so schaue ich aus nach dir in deinem Heiligtum, wollte gerne sehen deine Macht und Herrlichkeit. Nachdem er das gesagt hatte, dass er seine Macht und Herrlichkeit gesehen hat, dachte David im folgenden Vers, denn deine Güte ist besser als Leben.
So, ரெண்டாவது, அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததுக்கு காரணம், தேவனுடைய கிருபையை நம்பி வாழ்ந்தவனாக காணப்படுகிறார்.
So, Nummer zwei, warum David dieses Zeugnis von Gott erhalten hat, war, er war ein Mann, er lebte, oder beziehungsweise er hat sich auf die Güte Gottes sich verlassen.
So, Vedam solladhu, avan kariya siddhi ullavan endru solliyum, buddhisali endru solliyum, yuddha veeran endru solliyum, Vedam avanai kurithu solladhu. Aanal, avanude vaazhkaiyai naam kavanithu, nerungi, alladhu nerukkamaga aaraindhu paarkumbodhu, avanude vaazhkaiyil avan devude kiruvaiyai nambi vaazhndhavan endru naam paarkkudidhaaga.
Die Bibel sagt über David, dass er ein sehr schlauer Bursche war. Er war ein Mann, er war gewandt und der Kriegsplaner, er war sehr schlau und intelligent. Aber wenn wir uns sein Leben mal ein bisschen näher betrachten, können wir schauen, dass David ein Mann war, der hat sich stets auf Gottes Güte verlassen.
நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருப்பாய்னு சொல்லி ஏற்கனவே அவனை குறித்து வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லி இருந்தாலும், அவன் அதன் மேலே தன் கண்ணை வைக்காமல் தேவன கிருபையை நம்பி வாழ்ந்திருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
So, auch wenn David, Gott David zugesagt hatte, du bist der nächste König, David hatte seine Augen nicht direkt dahin gerichtet, sondern er hat sich immer noch auf die Güte des Herrn verlassen.
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தாவீதை போல தேவனுடைய கிருபையை நம்பி வாடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
Und genau wie Kinder Gottes müssen auch so wie David es getan hatte, uns auf die Güte Gottes verlassen und nicht auf unsere eigenen Fähigkeiten.
பல நேரங்களில் நமக்குள்ள ஒரு சோதனை ஏற்படுகிறது. என்னென்றால், சில வேளைகளிலே நாம் நம்முடைய திறமையை நம்பிவிடுகிறோம், சில வேளையிலே நம்முடைய புத்தியை நாம் நம்புகிறோம், சில வேளையிலே நாம் மனுஷங்களை நம்புகிறோம். இப்படி பல காரியங்களை இந்த உள்ள சில பேர் பணத்தை நம்புகிறார்கள், பொருளை நம்புகிறார்கள். ஆனால் தாவீதோ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தபடியால் தேவனுடைய கிருபையை அவன் நம்பி வாழ்ந்தார் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம்.
Genauso entstehen auch Herausforderungen in unserem Leben. Worauf verlassen wir uns? Verlassen wir uns auf unsere eigene Weisheit, auf unseren eigenen Verstand, auf unsere eigene Klugheit? Oder verlassen wir uns auf das Geld? Oder verlassen wir uns auf andere Menschen? Das ist die Frage. David jedoch, er hat sich nur auf die Güte des Herrn verlassen.
ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை. இதுவரைக்கும் நாம் கிறிஸ்துவோடு வாழுகிறது தேவனுடைய கிருபை. நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க போறதும் அவருடைய கிருபை. ஆகவே எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய கிருபையை நம்பி வாழுகிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகும்.
So, dass wir bekehrt worden sind, dass wir Christus erkannt haben, das ist seine Güte. Und dass wir heute noch leben, das ist seine Güte. Er hat den Glauben in uns gestartet, angefangen. Das ist seine Güte und er wird es auch beenden. Das ist alles seine Güte. Deswegen sollten wir uns immer wieder auf seine Güte verlassen.
இதை குறித்து தேவனுடைய மனுஷனாகிய எரேமியா புலம்பல் புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் நிற்பதும், நான் வாழ்றதும், நான் நிர்மூலமாகாது இருக்கிறதும், நான் விழுந்து போகாமல் இருக்கிறதும், இன்றைக்கு நான் நினைத்து நிற்கிறது, இன்றைக்கு நான் வாழுகிறது, நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் உம்முடைய கிருபை என்று சொல்லி வெளிப்படையாக சொல்றார். ஹல்லேலூயா.
Deswegen sagt auch Jeremia in Klagelieder, er sagt zu sich selber, er sagt, dass ich hier stehe und dass ich nicht verschlungen werde oder dass ich nicht falle, dass ich hier bestehe, das ist alles reine Güte des Herrn.
எங்களோடு ஆண்டவனிடத்தில் அன்பு கொண்டு விசுவாசித்த பலர் தங்கள் ஓட்டத்தை இடைநடுவில் விட்டுவிட்டதை நான் அறிவேன். ஆகவே நாம் நிர்மூலமாக இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து நாம் பெருமை பாராட்டாமல், மேன்மை பாராட்டாமல், ஆண்டவுடைய கிருபையை நம்பி நாம் வாழ்வோமாக இருந்தால் நாமும் தாவீதைப் போல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்க முடியும் என்று சத்தியத்தின்படி சொல்றேன்.
Gibt auch Menschen, die ihren Lauf des Glaubens mittendrin abgebrochen haben und gefallen sind, aber dass wir hier noch stehen, das ist die reine Gnade Gottes.
அநேகர் இந்த உலகத்திலே தங்கள் பணத்தை நம்புகிறார்கள், தங்கள் செல்வத்தை நம்புகிறார்கள், தங்கள் படிப்பை நம்புகிறார்கள், தங்கள் பொருளை நம்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்பொழுது தேவனுடைய கிருபையை நம்பி வாடுவளாக இருப்போமாக இருந்தால் நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக இருப்போம்.
So viele verlassen sich auf ihre Hab und Gut und Besitz, Eigentum, was auch immer, aber lasst uns, wir Kinder Gottes, lasst uns auf den Herrn selber verlassen bzw. auf seine Güte verlassen.
ஆண்டவர் சில வேளை நமக்கு சில திறமைகளை தந்திருக்கலாம், சில புத்திகளை தந்திருக்கலாம், அறிவு ஆற்றல்கள் வரங்கள் வல்லமைகளை தந்திருக்கலாம். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை அவைகள் மேலே இல்லாமல், திரும்பவும் நான் சொல்றேன் நம்முடைய நம்பிக்கை தேவனுடைய கிருபை மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய கிருபையில என்னுடைய வாழ்க்கையை நான் ஓடி முடிக்க எனக்கு கிருபை தாருங்கள். நம்ம ஜெபம் பண்ணுமாக இருந்தால் நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கும்.
Gott hat uns vielleicht einige Fähigkeiten gegeben, Eigenschaften, dass wir weise sind oder auch was auch immer, stark, klug. Aber lasst uns nicht unsere Hoffnung komplett nur auf unsere Fähigkeiten setzen, sondern mehr auf die Güte des Herrn.
சோ புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும், அவன் கிருபையினாலும் வாழ்ந்தபடியால் இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு பதி சொன்ன, என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையிலே பலப்படி என்று சொல்லி அவன் அறிவுரை சொன்னதை நாம் தீமோத்தேயு புத்தகத்தில் வாசி
விடுகிறார். Paulus gibt auch im Buch des Timotheus an Timotheus selber einen Rat und sagt, werde stark in der Gnade Gottes.
யூதாவிலே இத்தனை ஆகரக்கணக்கான கன்னி பெண்கள் இருக்க மரியாள் மேல மாத்திரம் ஆண்டவுடைய கண் பார்வை விழுந்ததுக்கு காரணம் என்ன? அதை குறித்து தேவதூதன் சொல்லும் பொழுது சொன்ன முதல் வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தரோடு இருக்கிறார். சோ தேவனுடைய கண்களிலே மரியாளுக்கு கிருபை கிடைத்தபடியால் தேவகுமாரனை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டார்.
Es lebten so viele Frauen in Israel, aber was war der Grund, warum ausgerechnet Maria und Elisabeth, beziehungsweise die Kinder, die auserwählten Kinder, die vorhergesagten Kinder zur Welt gebracht haben? Denn der Engel, als er sie besuchte, das Erste, was er sagte, war, du Frau, der die Gnade erhalten hatte, beziehungsweise du gnädige Frau.
So, Maria. ஒரு பயபக்தி உள்ள, பரிசுத்தம் உள்ள, தேவனுக்கு பயப்படுற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியால் தான் ஆண்டவுடைய கண் பார்வை அவள் மேலே விழுந்தது. ஆகவே கிருபை பெற்றவளை வாழ்க என்று தேவதூதன் நம்முடைய வாழ்த்தினார்.
Nur weil Maria hat ein Leben geführt hatte, das Gott gefiel, kam der Engel zu ihr und sagte und grüßte sie, du Frau, die Gnade Gottes erhalten hatte.
சொல்ல வர காரியம் என்னவென்றால், கவனிங்க நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மிக மிக முக்கியம் பாருங்க.
So achtet darauf, unser Leben ist dem Herrn sehr, sehr wichtig.
Our life is important than our ministry. நம்முடைய ஊழியத்திலும் பார்க்க நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மிகவும் பிரியமும் முக்கியமாக இருக்கிறது.
Ich sag's euch, mehr als unsere Dienste, die wir hier ausrichten bzw. hier entrichten, ist unser Leben dem Gott viel wichtiger.
So aber தேவனுடைய கிருபையை நாம் நம்பி வாழுவோமாக இருந்தால் நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக இருப்போம்.
Wenn wir uns an Gott, wenn wir uns an Gott auf Gott verlassen, dann werden wir auch jemand sein, der nach seinem Herzen
lebt. Number 3, அவர் தேவனுடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக வாழ்வதற்குரிய மூன்றாவது காரியம் வாசிக்க கேட்போம். So 1 சாமுவேல் 30வது அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
1 Samuel, Kapitel 30, Vers 6.
30வது அதிகாரம் 6வது வசனம் வாசி கேட்போம்.
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரித்திகளின் நிமித்தம் மலக்கிதேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான்.
Und David war sehr bedrängt, denn das Volk wollte ihn steinigen, weil die Seele des ganzen Volkes erbittert war, jeder wegen seiner Söhne und wegen seiner Töchter. David aber stärkte sich in dem Herrn, seinem Gott.
So David, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததற்குரிய மூன்றாவது காரியம் என்னவென்றால், நெருக்கடியான நேரத்திலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். நெருக்கடியான வேளையிலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா.
Ein weiterer Punkt, den wir hier beobachten können in Davids Leben ist, auch in Zeiten der Bedrängnisse stärkte er sich selber immer wieder in dem Herrn.
நாட்டில வாழ்ந்தவனை ஆண்டவர் அபிஷேகித்து காட்டில விட்டார் பாருங்க.
Nachdem der Herr ihn gesalbt hatte, schickte er ihn in den Wald.
காடு காடாக மேடு மேடாக மலைகளில குகைகளிலும் உயிரை கையில பிடித்துக்கொண்டு அலைந்து திரிகிறார் பாருங்க.
So er irrte umher in Hügeln und Bergen und Wüsten und in Wäldern.
ஆண்டவருடைய சித்தப்படி அவன் பாடு அனுபவித்த மனுஷனாக
காணப்படுகிறார்.
ஆண்டவர் வனாந்திரத்தில் வைத்து தாவீதை உடைத்து உருவாக்கினார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும்.
In diesen ganzen Wüstengebieten hat Gott ihn wirklich geformt beziehungsweise ihn zerstört und wieder geformt.
அது மாத்திரமில்ல, ஆண்டவர் வனாந்திரத்தில் வச்சு நெருக்கடியான சூழ்நிலைகளை வச்சுதான் அவனை பயிற்சித்தார், அவனை பழக்குவித்தார் என்று சொல்ல முடியும்.
Auch durch diese Bedrängnisse, die David gesehen hatte beziehungsweise konfrontiert war mit denen, so, dadurch hatte Gott ihn auch wirklich trainiert und ihn vorbereitet.
So David, தேவனால உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் என்று சொல்ல முடியும்.
So wir können sagen, dass David ein Topf war beziehungsweise ein Form war, ein Geschöpf war, das Gott selber geformt hatte.
David, தேவனால ஆயத்தப்படுத்தப்பட்டு அரசனாக மாறினான் சொல்லி நாம் பார்க்க முடியும்.
David wurde selber von Gott vorbereitet, trainiert für den Platz, den Gott für ihn vorgesehen hat.
என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் படி இந்த வேதத்தில் நாம் படிக்கிற போது, ஆண்டவரால் பயிற்றுவிக்கப்பட்டு அல்லது பயிற்சி அளிக்கப்பட்டு அல்லது ஆயத்தப்படுத்தப்பட்ட அரசனான ஒரே ஒரு நபர் என்றால் அது தாவீது மாத்திரம்தான் சொல்ல
முடியும். Sehe ich nur einen einzigen Mann, der von Gott selber vorbereitet worden ist, trainiert worden ist, um diesen Platz, um diesen Thron zu geben, das war David alleine.
Saul
wurde direkt zum König ernannt.
அதுக்கு பிற்பாடு சாலமோனில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது பரம்பரையாக அவர்கள் தொடர்ச்சியாக ராஜாக்களாக
மாறிக்கொண்டிருந்தார்.
வாழ்க்கையும் மிகவும் வித்தியாசம். மனாந்திரத்தில் அவன் ஆண்டவுடைய வாக்குத்தத்தம் இருக்க அந்த வார்த்தை நிறைவேற தேவனால சொல்லப்பட்ட கால நேரம் வரும் வரைக்கும் மனாந்திரத்தில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அழிந்து
தின்னான். Die Zusage, die Verheißungen von Gott und hat gewartet, bis diese Zusagen, diese Verheißungen erfüllt worden sind.
So, பலவிதத்திலும் அவன் நெருக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம்.
Er wurde sehr oft in Bedrängnisse geraten.
பலவிதத்திலும் அவன் உடைக்கப்பட்டிருக்கிறது நாம்
பார்க்கிறோம். Er wurde sehr oft zerstört innerlich.
பல இடங்களில் அவன் கைவிடப்பட்டிருக்கிறது.
Er wurde verlassen von seinen eigenen Leuten.
தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட
மாட்டான்.
அது அவன் அறிவில் இருந்து வந்த வார்த்தை இல்ல, அவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தையாகும்.
எந்த
சூழ்நிலையும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒருவர்
மாத்திரம்.
அவன் ஆண்டத்தில் ஆண்டவரே, இள வயதில் என்னை காத்தீர், முதிர் வயதிலும் என்னை கைவிடாதிருப்பீராக என்று ஆண்டவரிடம் அவர் மன்றாடுறார்.
Deswegen betet auch David an einer Stelle, du hast mich in meinem Jugendalter mich bewahrt, so begleite mich auch in meinem in meiner Zeit, wo ich alt werde.
இந்த வசனத்தை படிச்ச பிற்பாடு நான் முப்பத புலவ போன்ற ஆண்டவரே, இள வயதில் என்னை காத்தீர், முதிர் வயதிலும் என்னை கைவிடாதிருப்பீராக என்று சொல்லி நானும் அந்த ஜெபத்தை ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சு விட்டேன்.
ஆண்டவரே, seitdem ich das gelesen habe, halte ich auch diese Worte in meinem Gebet, dass Gott mich in meinem Jugendalter bewahrt hat und er soll mich auch in der Zeit bewahren, wo ich alt werde.
Also,
wer alles hier glaubt, dass er sehr, sehr alt wird, er sollte jetzt schon anfangen zu beten.
So, adhigamana insurance ellam indha naattil irukkudhu na kelippadugiren pala vidhangala pala insurance ellam seyra ungalku na solra buddhi enna vendar avigal ellam nammai kaakkadhu avigal ellam indha bhoomikku anal nammude life ku insurance namakku karandi tharakudi ore oru nabar aanduvara yesu kristu oruvar maatram
thar hallelujah sehr viele lebensversicherungen auf dieser welt aber verlasst euch nicht auf diese ganze versicherung der einzige der uns immer beschützen kann das ist jesus christus alleine
inda kaalaina elum poludhu en manasil oru vaakkuthatham vandhadhu
als ich heute morgen aufstand kam eine Verheißung in mein Herzen. Die Verheißung, die Gott Josua gegeben hatte, ich werde dich niemals verlassen und ich werde dich niemals
im Stich lassen.
So, manchmal in Zeiten der Bedrängnisse verlassen vielleicht die Leute, an die wir selber glauben. So, wenn wir uns so verhalten gegenüber einer Person, so dass er uns liebt, dann wird er uns auch lieben.
பல நேரங்களில் அல்லது சில நேரங்களில் தேவ வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு எதிரிகள் போல மாறுகிறது தவிர்க்க முடியாதாக.
Manchmal wenn wir versuchen einen Weg einzuschlagen, dann sind wir vielleicht der Feind eines anderen.
So தாவீது சவுலுக்கு எதிரியாக மாறினது தேவன் அவன் மேல் வச்ச அபிஷேகம் தான் அடிப்படை காரணம் என்று சொல்கிறேன்.
Dass David Sauls Feind wurde, der ausschlaggebende Grund war, dass David selber die Salbung hatte von
Gott. So இங்க நாம் வாசிக்கும் இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது தாவீது போருக்காக செல்லும் பொழுது அவர்கள் மேலே அபிலேக்கியர் வந்து அவர்கள் மேலே விழுந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்.
So als David in den Krieg gezogen ist, kamen auf der von der anderen Seite die Amalekiter und haben all seinen Besitz, seine Frauen, Kinder und alle geraubt.
அவர்கள் திரும்பி வர கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிறது.
Und als David wieder zurückkam, dauerte es ungefähr 3 Tage.
So திரும்பி வந்தபோதோ மனைவியை காணவில்லை பிள்ளைகளையும் காணவில்லை பொருட்களையும் காணவில்லை ஒன்றையும் காணவில்லை அது மாத்திரமில்லை அவர்களுக்கு இருந்த இடம் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதை கண்டதை நாம்
பார்க்கிறோம். Der fand seine Frauen nicht mehr, seine Kinder nicht mehr, nichts wieder, der hat nichts wiedergefunden und nicht nur das, die ganze Stadt war in Flammen.
நிர்பந்தமான ஒரு நிலை, நிலை தடுமாற வேண்டிய ஒரு நிலை, துக்கமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் மனைவி பிள்ளைகள் உண்டான எல்லா பொருட்களும் கொண்டு போகப்பட்டு விட்டது, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சூழ்நிலை நாம் இங்கு பார்க்க
முடியும். Das war eine hoffnungslose Situation. Alles, was David gehörte, seine Frauen, seine Kinder, die ganze Stadt stand in Flammen, alles wurde geraubt. Es war eine hoffnungslose Situation, ausweglose Situation. Und was passiert? Seine Mannschaft dreht sich wieder und sagt, wir sind jetzt gegen David.
இத்தனைக்கு தாவீது எந்த தவறும் செய்யல. அவர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கும் பொழுது மற்றவர்கள் வந்து இவர்களை கொள்ளையடித்து போவார்கள் என்று சொல்லி யார் கண்டது? ஆகவே அவன் செய்யாத ஒரு குற்றத்தின் நிமித்தம் இந்த வேலையில தாவீதோடு இருந்த எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி தாவீது மேல கல்லறிய வேண்டும், தாவீதர் கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்குள்ளே அவர்கள் வர்றது நாம் இந்த வசனத்தில்
பார்க்கிறோம். David konnte zwar nichts dafür, aber seine eigene Mannschaft, sie wurden sauer, sie rebellierten gegen David und wollten ihn steinigen.
David ரெண்டு மனைவியும் கூட கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போய் விட்டார்.
Auch die zwei Frauen von David, auch sie wurden mitgenommen.
So மிகவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை
தாவீது. Eine sehr große Bedrängnis.
சவுலுக்கு பயந்து காட்டில ஓடி திரிறது ஒரு பக்கம், இருந்த மனைவி போல அவனோடு கூட எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்கிற ஒரு நிலைமை. ஆகவே என்ன செய்கிறது என்று வாழ்க்கையில ஒரு ஒரு பற்று அற்ற ஒரு நிலைமை, ஒரு பிடிப்பு, ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தாவீது இங்கு இருக்கிறது நம்ம பார்க்க கூடியதாக
இருக்கு. Auf der einen Seite wird David von Saul gejagt und auf der anderen Seite seine Frauen wurden mitgenommen, sie wurden gefangen genommen und all sein Hab und Gut mitgenommen und jetzt noch zu allerletzt seine eigene Mannschaft rebelliert gegen David. Was soll er machen? Das ist eine hoffnungslose Situation geworden.
So எல்லாம் எதிராக இருந்தது, எல்லோரும் எதிரிகள் போல மாறினார்கள். But the Bible says அவனோ தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று வேதவசனம் சொல்றதை படித்து the பரவசம். It is a challenge to everybody who believe in God.
Alles war gegen David. Er wusste nicht, was er machen soll. Aber der David, er stärkte sich in dem Herrn und hat sich voll und ganz nur auf den Herrn verlassen.
So nammude vaalkilum nerukkadigal varathane seigirathu.
Auch in unserem Leben tauchen hin und wieder mal Bedrängnisse auf.
Nammude vaalkilum thunbangal varathaan seigirathu.
Auch Trauer verfolgt in unserem Leben.
நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வரத்தான் செய்கிறது.
Auch sehr große Schwierigkeiten verfolgen in unserem Leben.
நெருக்கடியான நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்? நெருக்கடியான நேரத்தில் நாம் என்ன மாதிரி அவைகளை அணுகிறோம்? நெருக்கடியான சூழ்நிலை நாம எப்படி அவைகளை அப்ரோச் பண்றோம் என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறார். சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு
சொல்கிறேன், darauf, wie wir diese ganzen Dinge handeln, beziehungsweise wie gehen wir auf die Situation ein, wie behandeln wir das, auf was verlassen wir uns darauf?
நாம படுகிற அனைத்து பாடுகள், நாம படுகிற அவ்வளவு துன்பங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம்.
Denn Gott sieht alles, all unser Trauer, all unsere Probleme, Schwierigkeiten, Bedrängnisse. Er schaut auf alles, er weiß alles.
So அங்கே தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது.
Aber genau da wird unser Glaube auf die Probe gestellt.
நெருக்கடிகளின் மத்தியிலே நாம் எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய ரியாலிட்டி, அதுதான் நம்முடைய உண்மை தத்துவம். நெருக்கடிகள், துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் அல்லது கைவிடப்படுகிற நிலைமைகள் வரும் பொழுது நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் என் உண்மை தத்துவம், அதுதான் என் உண்மை நிலை என்று கர்த்தருக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்றேன்.
Gerade in diese Bedrängnisse, in diesen schwierigen Situationen, wie verhalte ich mich? Und das ist deine wahre Realität.
எல்லாமே நல்லாக இருக்கும் பொழுது இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நாம் எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும் பொழுது, துக்கங்கள் வரும்பொழுது நாம் எப்படி நாம இருக்கிறோம், நம்முடைய மனநிலைமை என்ன, நம்முடைய நம்பிக்கை என்ன, நாம் என்ன செய்கிறோம், எங்க போகிறோம், எப்படி வாழுகிறோம், இதையே ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
In Frieden sein können wir vielleicht sagen, Ehre sei dem Herrn, wir können ihn loben und preisen, aber die Frage ist, wie verhältst du dich gerade in diesen Zeiten der Bedrängnisse, in diesen Zeiten der Probleme, die du hast, wie verhältst du dich da? Und das ist deine Realität und darauf schaut Gott viel genauer drauf.
So அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் துன்பம் உண்டு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய அடியார்களுக்கும் வேதனைகள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டுதான். ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரடுவதில்லை, அக்னி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பட்டாது. So we have to believe the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்வதே தேவனுடைய மனுஷனுடைய சிறப்பு, அதுவே தேவனுக்கு மகிமை, அவனே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும், படிக்க முடியும்.
Denn die Frage ist, wie verhalten wir uns in unserem Leben? Gerade in dieser Situation, wie verhalten wir uns da? Wir müssen uns gerade bei diesen Problemstellungen die Verheißungen Gottes, die er uns gegeben hatte, uns darauf verlassen und sagen, Gott, er kann uns beschützen, er kann uns da rausholen, er allein kann es. Und David war ein Mann, er stärkte sich immer wieder mit den Verheißungen, die Gott ihm gegeben hatte. Und deswegen erhielt er am Ende auch das Zeugnis von Gott, er ist ein Mann nach meinem Herzen. David war auch ein Mann, der nach dem Willen Gottes gelebt hat.
So, der wurde Pflegelag hier Namum. தேவ சித்தத்தின் படி வாழ்ந்து பாட அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்க, ஒருவேளை இப்படிப்பட்ட போது நீங்க கேள்விப்படாம இருக்கிறேன், நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சித்தப்படி அல்லது தேவனுடைய வசனத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாடுகளை நாம் சகித்தாதான் அவரோட கூட நாம் ஆளுகை செய்ய முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கடிய பாடுகள் துன்பங்கள் மத்தியிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறான். சத்தியம் உங்களுக்கு சொல்றேன்.
Sage euch auch wir Kinder Gottes, wir müssen nach dem Willen Gottes auch solche Trübsalzeiten erleiden bzw. Probleme, Bedrängnisse haben. Und aber die Frage ist, wie schon gesagt, wie verhalten wir uns gerade in diesen Situationen? Worauf verlassen wir uns? Auf die Verheißungen Gottes oder handeln wir eher nach menschlichem Verstand?
நெருக்கடிகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, அல்லது மற்றவர்களால் கைவிடப்படும் பொழுது, அல்லது மற்றவர்களால் அவதூறாக பேசப்படும் பொழுது, அல்லது மற்றவர்களால் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் பொழுது, வாஸ்தவத்தில் மனதுக்கு வேதனையாக இருக்கும். உண்மைதான். ஆனால் நாமும் மொறுமுறுக்காமல், மாமிச பிரகாரமாக நாம் எதையும் எதிர்க்காமல், வாய்க்கு வந்தபடி எதையும் கதைக்காமல், கத்தாவே நான் போகும்படி எதிர் அறிவிச்சு நான் சோதிக்கப்பட்ட பொண்ணாக அடுப்பு இந்த நெருக்கடியிருந்து என்னை விடுதலையாக்கும் நம்புகிறேன் என்று நாம் கத்திரத்தை நாம் சார்ந்து கொடுமாக இருந்தார் மெய்யாகவே நான் உங்களை சொல்லுகிறேன் நாம் ஆண்டவுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்க முடியும்
Auch wenn wir gerade, wenn die Menschen, auf die wir vertrauen, uns nicht mehr helfen, beziehungsweise uns verlassen und uns diesen Vertrauensbruch einfach zeigen, oder was auch immer passiert, wenn andere Menschen über uns schlecht reden, lass uns lieber nicht nach dem menschlichen Verlangen handeln, lass uns nicht einfach das aussprechen, was der Mund gerade einfach sagen will, lass uns einfach auf den Herrn verlassen, sagen, Herr, du prüfst mich und nach dieser Prüfung werde ich glänzen wie Gold.
சில பேர் மனசுக்குள்ள யோசிக்கிறது போல எனக்கு தோணுது பாஸ்டர் போற போக்க போதா இப்போதைக்கு முடிக்க மாட்டேன் போல தோணுது அப்படின்னு ஏதோ ஒரு மனசுல ஒரு பல் அடிக்குது பட் ஐ வில் பினிஷ் இட் as soon as possible சீக்கிரமாக முடிப்பேன் நம்பர் 4 நாலாவது காரியம் அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த நாலாவது காரியம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டு சாமுவேலும் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 17 வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க
தாவீது சவுலின் பேரில் அவன் குமாரனாய் யோனத்தானின் பேரிலும் புலம்
வல்வாடினான்
தாவீது அந்த கபடிங்க அச்சு படிச்சு நான் யோசிச்சேன் அரே என்ன மனுஷனப்பா தாவீது
Ich habe über David gelesen und dachte, ja. Was das für ein Mensch war.
Da hat er Kala Josef. இவ்வளவு சங்கீதங்களை இப்படி எல்லாம் ஆண்டவரை குறிச்சு எழுதி வச்சிருக்கிறானே தாவீது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலையும் இவன் காணக்கூடிய பாக்கியம் இருந்திருக்குமானால் இன்னும் எவ்வளவு சங்கீதங்களை எழுதி வைத்திருப்பானோ என்று கற்பனை பண்ணி பார்த்தேன் ஆனால் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அவதையே சொன்னாரு நீங்க காணுகிற கண்களும் நீங்கள் கேட்கிற செவிகளும் பாக்கியம் உள்ளவர்கள் அநேக தீக்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்க பார்க்கறதை கேட்கறதை பார்க்க கேட்க ஆசையா இருந்தார்கள் காண முடியாப்பட்ட சரிவார தேவனுடைய பிள்ளைகளை தண்டை கபடிங்க நாலாவது காரியம் நான் வாசித்த வாசித்தபடி தாவீது சவுல் மேல் புலம்பல் பாடியிருக்கலாம் நாலாவது காரியம் நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால் எதிரிகளையும் அல்லது எதிர்க்கிறவர்களையும் கனம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறேன் இது நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது நான் சத்தியத்தை பேசுகிறேன் தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் ஆவி அமரப்படி நான் சீக்கிரம் முடிக்கிறேன் கொஞ்சம் கவனிங்க தாவீது வாழ்க்கையில நான் கண்டுகொள்ள மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் எதிரிகளையும் தன்னை எதிர்க்கிறவர்களையும் கனம் பண்ணுறவனாக மதிக்கிறவனாக மட்டுமல்ல அவர்களுக்கு நன்மை செய்கிறவனாக காணப்படுகிற இந்த தெய்வீக சாயல் த டிவைன் நேச்சர் இந்த தேவ சாயல் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியம் காரணம் நாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்கு
Was ich bei David an dieser Stelle erkannt habe, er war ein Mann, der sogar seine Feinde geehrt, respektiert, sogar auch für seine Feinde Gutes getan hatte. So ein Herz hatte er. Das ist eine Charaktereigenschaft, eine Gottescharaktereigenschaft, die David da hinterlassen hat.
ஒரு பறவையை வேட்டையாடுவது போல, ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல, தன் உயிரை வேட்டையாட 3000 பராக்கிரமசாலிகளோடு காடுகடாக சுற்றித் திரிந்த சவுல் தன்னை கொலை செய்வதற்கே பின்தொடர்ந்த சவுல் தன்னை அடியோடு அடிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் இருந்த சவுல் இப்ப செத்து போயிட்டான் யுத்தத்துல மறிஞ்சு போயிட்டான் அட 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 அப்பா சந்தோஷம் என் எதிரி செத்து போயிட்டான் என்னை சாகடிக்க தொடர்ந்தவன் இப்ப அவன் செத்து போயிட்டான் என்று அவர் சந்தோஷப்படல தன் எதிரி மடிந்து போய்விட்டானே தன் எதிரி அழிந்து போய்விட்டானே மாண்டு போய்விட்டான் என்று அவர் சந்தோஷப்படல த பைபிள் சேஸ் வேதம் சொல்லுது தாவீது சவுல் மேல் புலம்பல் பாடியிருக்க அனுதாபப்பட்டு அவன் பிரிவை நினைத்து மடிந்து போனானே மறித்து போனான் என்று என்ன செய்தான் வேதனையோடு அவன் மேலே புலம்பல் பாடுறதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு
Saul war jemand, der ständig David gejagt hatte. Er hatte immer wieder Netze gespannt, damit David wie ein Vogel da sich verfangen kann. Aber als David hört, dass Saul und Jonathan gestorben sind, er war nicht froh. Er hat nicht gesagt, hey, der König ist tot. Nein, er hat sich nicht gefreut. Stattdessen, was macht er? Er war sehr traurig und dichtete ein Klagelied. Und damit respektiert er und zollt er Respekt seinem Feind, der ihn doch versucht hatte zu töten.
அந்த அபிஷேகத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்க, தன்னை எதிர்க்கிறவனுக்கும் மதிப்பு கொடுத்திருக்க, தன் உயிரை வேட்டையாட அலைந்தவனுக்கும் மதிப்பு கொடுத்திருக்க, மதிச்சிருக்கிற புலம்பல் பாடியிருக்க. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு சவால். நாம் கற்றுக்கொள்ள, நம்மை எதிர்க்கிறவர்களை, நம்மை வெறுக்கிறவர்களை, நம்மை குறித்து தீதாக கதைக்கிறவர்களை குறித்து கேளுங்க, கேளுங்க, நாம என்ன மனப்பாண்டு வச்சிருக்கிறோம். பட் தி பைபிள் சேஸ், தீமையை நன்மையினால வெல்லு, தீமையோடு எதிர்த்து நிற்காத. மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு, மாமிசத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல. இவர்களெல்லாம் தேவ வசனம் இல்லையா, வேத வார்த்தை இல்லையா? மாமிசத்துக்கு கீழ்படிய போகிறோமா, அல்லது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படிந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விழாக்க இருக்க போறோம்? தாவீது நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறார்.
Gott hatte David selber zwei Möglichkeiten ermöglicht, um Saul umzubringen, zweimal seinen Feind zu töten. Aber beide Male sagte David, nein, ich werde Saul nicht umbringen, weil Saul ein Mann ist, der von Gott selber gesalbt worden ist. Und daher werde ich keine Hand anlegen. So sagte David an dieser Stelle. Denn David vertraut auf Gott. Nicht nur, dass die Worte Gottes sagen, besiege das Böse mit dem Guten. Wie wollen wir leben? Auch wenn Menschen über uns reden oder schlecht reden, was auch immer. Wie verhalten wir uns? Wie handeln wir? Das ist die Frage.
எல்லாருக்குமே தம்மை விரும்பாதவர்கள், தம்மை எதிர்க்கிறவர்கள், தம்மை மதிக்காதவர்கள், தம்மை குறித்து குறையாக சொல்றவர்கள் கிறுக்கத்தான் போறாங்க. எனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்தது, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இவைகளை நான் சகித்து தடாங்க. என்னதான் நாம கடவுள் முன்பாக உண்மையா இருந்தாலும், நம்மை குறித்து கதைக்கக்கூடியவர்களும் குறை சொல்லக்கூடியவர்களும் நம்மை எதிர்க்கிறவர்களும் இருக்கத்தான் போறாங்க. இதை ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து தெளிவாக நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் இயேசுவையே எதிர்த்திருக்கிறார்கள், அவரையே குற்றம் சாடியிருக்கிறார்கள், அவரையே குறை சொல்லியிருக்கிறார்கள். மதுபான பிரியன் என்றும், போஜன பிரியன் என்றும், பிசாசு பிடித்தவன் என்றும், இயேசு குறித்து எப்படியெல்லாம் பாவிகளை சிநேகிதன் என்றெல்லாம் என்னென்ன வார்த்தையெல்லாம் இயேசு சிலுவையில் தொங்கும்பொழுது அவரை தூஷித்தார்கள் என்று வேதம் சொல்ல. அவருக்கே இந்த நிலை என்ற, அவரை பின்பற்ற நமக்கு. பட் இயேசு எப்படி அதையெல்லாம் தேயும் சகித்திருக்கிறார், விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள். அன்பாக நான் இப்படி சொல்ற புத்தி என்னவென்றார், தாவீதைப் போல நம்மை எதிர்க்கிறவர்களை, வெறுக்கிறவர்களை, பகைக்கிறவர்களை மதிக்கிறவர்களாக இருங்க, வெறுக்காதீங்க. அப்படி நாம செய்தா நாம் ஆவியும்படி நடக்கிறவர்கள், மாமிசத்தின்படி நடக்கிறார்கள். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற உள்ளாக இருக்க போறோமா, அது நம்முடைய சுய புத்தி நடக்க போறோமா?
Es wird immer wieder Menschen geben, die schlecht über uns reden oder auch irgendetwas an uns auszusetzen haben. Es wird immer irgendwelche Leute geben, die an uns etwas zu bemängeln haben. Aber das habe ich auch in meinem eigenen Leben, nicht nur in meinem eigenen Leben, sondern auch durch das Leben Jesus erfahren. Es gab Menschen, die haben Jesus beleidigt. Die haben gesagt, er wäre ein Säufer, er wäre jemand vom Geist, vom bösen Dämonen besessen. Er ist jemand, der nur am Fressen ist. So wurde auch Jesus beleidigt. Nicht nur das, als er am Kreuz hing, er wurde verschmäht und beleidigt. Aber all das musste Jesus ertragen. Und genau, wenn Jesus das schon ertragen musste, wie viel müssen wir dann seine Kinder ertragen? Daher, lasst uns unsere Feinde lieben, lasst uns unsere Feinde respektieren, für sie beten und nicht nach unserem menschlichen, fleischlichen Willen handeln und das Böse mit Bösem vergelten, sondern das Böse mit Gutem vergelten.
பகை, வெறுப்பு, கசப்பு இவைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். தேவனோ இருதயத்தை பார்க்கிறோம். கவனிங்க, சுத்த இருதயத்தோட கத்தரை தொழுது கொள்ளணும். கசப்பு வெறுப்பு பகை வயராக்கியமில்ல, சுத்த இருதயத்தோட கத்தர். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேல் இருக்க கத்தர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுதுகொள் அப்படின்லாம் வேத்து நான் வாசிக்கிறோம். இல்லை கருவேட தேவன பிள்ளையில நம்முடைய எதிர்கிறவுகளை வருக்கிறவுகளை குறித்து நம்முடைய மனதில் நாம் என்ன நினைவு வச்சிருக்கிறோம். ஒருவேளை நம்மிடத்தில் நீதி இருக்கலாம், ஒத்துக்கொள்றேன். ஆண்டவர் செய்த அநீதிக்காகவா அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவர். ஆகவே சத்தியத்தின்படி பாட அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் தெளிவாகவே சொல்றது.
Manchmal ist es traurig, dass wir Kinder Gottes vom Wege abkommen, dass wir die Worte Gottes selbst immer vergessen, aufgrund des Zorns, der in uns ist, oder diese Feindlichkeiten, die wir hervorbringen. Manchmal vergessen wir das also, dass es alles nicht in dem Wort erwähnt. Wir sollten unsere Feinde lieben. Aber was für eine Meinung oder was denken wir über unsere Feinde, die über uns schlecht reden oder bei uns auch was Böses tun wollen? Was für eine Meinung haben wir in unserem Herzen? Worüber denken wir nach? Ist unser Herz denn rein? Vergeben wir diesen Menschen? Beten wir für diesen? Respektieren wir diese auch als Mensch? Das ist die Frage.
அது மாத்திரமில்லை, அன்றாடும் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது, மன்றாடும் பொழுது, இருதயத்தில் அக்கிரம சிந்தைகளுக்குமாக இருந்தால், அடுத்தவர்களை குறித்து கசப்பு வறுப்பு பகை வராக்கியத்தை மனதில் வச்சுக்கொண்டு கத்தடத்தில் நான் ஜெபம் பண்ணுவான் இருந்தா என் ஜெபம் தேவன் கேட்கும். ஒருவேளை நான் அழகாக ஜெபிக்கலாம், நீண்ட ஜெபம் செய்யலாம், ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார்.
Welche Gedanken hege ich in meinem Kopf, in meinem Herzen über meine Feinde? Habe ich Zorn, empfinde ich Zorn oder Feindlichkeiten? Und wenn ich dann mit diesem Gefühl vor Gott antrete und bete, Gott wird dieses niemals erhören. Denn wir müssen ein reines Herz haben, um damit Gott unser Gebet auch erhören kann. Deswegen lasst uns all dieses ablegen.
பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டபடியால் தேவன் நன்மையிலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க என்று வேதம் சொல்றது. ஆகவே பிள்ளைகளாகவே நம்ம வாழ்ந்துருவோம், பிசாசு சாயலை விட்டுருவோம்.
So wir Kinder Gottes müssen auch wie Kinder Gottes leben. Lasst uns nicht diese Charaktereigenschaft des Teufels in uns aufnehmen, sondern lasst uns wie die Kinder Gottes nach seinem Wort leben.
Finally, at last, 12 குறிப்பு வச்சிருக்கிறேன். எனக்கு என்ன ஒரு படத்தியாலும் இதோட முடிக்கிறேன். 5வது காரியம் சகிதம் 69வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். சீக்கிரம் 69:9 சங்கீதம்
69:9
கொஞ்சம் பிரிச்சு பாருங்கம்மா. ஐயா வேதத்தை திறந்து பாருங்க, படிங்கம்மா கர்த்தருடைய வசனத்தை. சோ பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட். ஆண்டவர் வசனத்துக்கு முழுமையான கவனத்தை நாம் செலுத்துவோம். பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட், இது தேவனுடைய வசனம். ஸ்தோத்திரம். படிங்க.
உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்,
வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம்
என்னை பட்சித்தது.
Denn die Leidenschaft für dein Haus hat meine Kraft verzehrt. Gegen mich richten sich die Beschimpfungen derer, die sich sonst beschimpfen.
ஐந்தாவதாக தேவனுடைய மனுஷனாகிய தாவீது தேவனிடத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்தது மாத்திரமல்ல, அது ஒரு பக்கம். மறுபக்கத்தில் தேவனுடைய வீட்டை குறித்தும் அவனுக்கு பக்தி வைராக்கியம் இருந்திருக்கிறது.
Auf der einen Seite, als fünftes und letzten Punkt, sehen wir hier, David sagt, sein Eifer frisst ihn. Und zwar, er war nicht nur eifrig in dem Herrn selber, sondern er war auch eifrig um das Hauswillen des Gottes. Deswegen bitte ich euch, Kinder,
so தாவீது தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார், அதே நேரத்தில் அவருடைய வீட்டை குறித்தும் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார்.
So David, er war sehr eifrig in Gott und nicht nur in Gott, sondern auch um das Haus Gottes.
So தேவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய வீடு கர்த்தருடைய சபையாகும்.
So wenn wir sagen das Haus Gottes, wir wissen alle, das ist die Gemeinde.
So ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ரெண்டு பக்கம் இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஒன்று, தேவனிடத்திலே நாம் பக்தி வைராக்கியமாக இருக்கணும், அதே நேரத்தில் கர்த்தருடைய சபையை குறித்து ஆண்டவருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை
சொல்கிறேன். Die Kinder Gottes sollten beide Seiten haben, und zwar man muss auch eifrig in Gott sein, aber auch eifrig in der Gemeinde, um die Gemeinde.
சிலர் கத்திடத்தில் பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள், ஆனால் கத்தோட வீட்டை குறித்தோ பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
Es gibt Menschen, die sind vielleicht eifrig in Gott, aber um die Gemeinde sind sie überhaupt nicht eifrig.
இதை குறித்து நான் இப்படி உலக யோசிக்கிறேன், நன்றா கவனியுங்கள். சபை வந்து ஆண்டவுடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, நன்றா கவனியுங்கள். இப்ப நாம என்ன சொல்லுறோம், தலையை நான் நேசிக்கிறேன், உடலை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். இது எந்த விதத்தில் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே சத்தியத்தின் வெளிச்சத்திலே சுத்தமாக நாம பார்ப்போமாக இருந்தால், எவர்களெல்லாம் உண்மையாக சத்தியத்தின்படி கர்த்தரிடத்தில் வைராக்கியமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் அல்லது அவருடைய வீடாகிய சபை குறித்தும் ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே இருந்தே ஆகும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை
சொல்றேன். Lass mich das folgendermaßen beschreiben, denn die Bibel sagt, die Gemeinde ist der Leib Christi. Das heißt, wir können nicht sagen, ich liebe den Kopf und zwar ich liebe Jesus, aber meinen Körper hasse ich. So können wir nicht sagen, denn jeder weiß, jeder liebt seinen Körper. Daher auch, jeder muss eifrig in Gott sein, aber auch eifrig um die Gemeinde.
இப்ப நாம என்ன நினைக்கிறோம், சபையில அந்த பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளை இருக்குது, அது அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை. ஆகவே ஆகவே நான் ஆண்டவரை குறித்து பக்தி வைராக்கியம் இருக்கிறேன், சபை குறித்த பக்தி வைராக்கியம் எனக்கு தேவையில்லை. இப்படி நாம நினைக்கிறது, இப்படி நாம சிந்திக்கிறது, இது நம்முடைய சொந்த புத்தியிலே உண்டாகிற எண்ணங்களின் நினைவுகளின் உடைய தேவ வசனத்தின்படி ஏற்படுகிற நினைவுகள் சிந்தனைகள் அல்ல 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 என்று தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் சத்தியத்தின்படி சொல்கிறேன்.
Gibt vielleicht einige, die mögen denken, okay, in dieser Gemeinde ist das falsch, das ist dieses falsch, es gibt diese Punkte, die mir nicht gefallen. Es gibt einige, die vielleicht so denken und sagen, ich werde nur eifrig in Gott sein, aber um die Gemeinde ist es mir egal. Ich kann euch sagen, das sieht vielleicht biblisch aus, aber ich sage euch, dieser Gedanke entsteht rein fleischlich, rein menschlich.
கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. இந்த உலகத்தில் எங்கும் ஒரு பரிபூர்ணமான சபையை நீங்க காணவே மாட்டீங்க. அப்படி கண்டா வந்து எனக்கு சொல்லுங்க தயவுசெய்து.
So ich sag's so, ich hört mir nochmal zu. Es gibt in dieser Welt nirgendwo eine Gemeinde, die vollkommen ist, die vollkommen fehlerlos ist. Wenn ihr eins gefunden habt, dann sagt es mir, sagt mir Bescheid.
இந்த உலகத்தில் பூரணமான ஒரு சபையும் இல்லை, பிளஸ் பூரணமான ஒரு ஊழிய காரணம் இல்லை என்று உண்மையபடி உங்களுக்கு
சொல்லுகிறேன். Es gibt keine vollkommene Gemeinde in dieser Welt und es gibt keinen Diener Gottes, der vollkommen ist.
I say it again. இந்த உலகத்துல பூரணமான ஒரு சபையும் இல்லை, பூரணமான ஒரு ஊழிய காரணம் இல்லை. எங்கும் எதிலும் ஏதோ ஒரு தவறு இருக்கத்தான் செய்கிறது. அதை திருத்துகிறவரும் அதை மாற்றுகிறவரும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே.
Also ich sag's euch nochmal, es gibt keine Gemeinde auf dieser Welt, die in allem perfektlos, makellos ist, einfach vollkommen ist. Und es gibt keinen Diener Gottes oder beziehungsweise die Leiterschaft, die makellos, fehlerlos ist. Denn es gibt immer hin und wieder da und an anderer Stelle mal Fehler, aber diese Fehler wird Gott selber ausmerzen und nicht die Menschen.
இதனாலதான் ஆண்டவோட வருகை தாமதிக்குது. வாய் சபை ஆயத்தப்பட வேண்டும். சபையில் இருக்கிற தேவோட பிள்ளைகள் அவட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று அவட வருகை இருக்குமாக இருந்தா. ஹலோ, என்று அவட வருகை இருக்குமாக இருந்தா நாம் எத்தனை பேர் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஆகவே ஆண்டோட பொறுமைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் ஒருவராவது கெட்டு போறது, ஒருவரையாவது இழந்து போறது அவருக்கு விருப்பம் இல்லை. சபையில் இருக்கிற எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும். அப்ப ஒருவேளை கேட்கலாம், ஆ பாஸ்டர், அப்ப எது வரைக்கும்? இந்த கேள்வி நீங்க அவரிடத்துல கேட்கலாம். எது வரைக்கும் என்பது அவரிடத்துல அவர் தான் இதுக்கு பதில் தர முடியும். பிகாஸ் சேர்ச் வந்து அவருக்கு சொந்தம், சபை வந்து கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. இதை மனதில் வச்சிருக்கோம். ஆகவே ஆண்டவோட வருகையை தாமதிக்கிறதே சபை இன்னும் ஆயத்தப்படாதது ஒரு பிரதான காரணமாக.
Und genau aus diesem Grund verzögert sich auch die Wiederkunft von unserem Herrn Jesus Christus, denn er bereitet die Gemeinde auf seine Wiederkunft vor. Er bereitet die vor, beziehungsweise wir verbessern uns und er führt uns zu dieser Vollkommenheit. Und deswegen verzögert sich auch seine Wiederkunft. Und wenn ihr mich fragt, wann er wiederkommt, dann müsst ihr diese Frage auch ihm selber stellen.
ஒவ்வொருவரும் ஆண்டவோட வருகைக்கு தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஆயத்தப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரும் மிஸ் ஆகிடக்கூடாது. சில நாட்கள் முன்பாக மறவி ஒரு வீடியோ, ஐ மீன் ஒரு ஒரு செய்தி இறகு கண்டியில் இருந்து கண்டார். கிட்டத்தட்ட ஐ மீன் ரஷ்யாவில் ஒரு பண்டிதை படித்த ஒரு டாக்டர் நிலத்துக்குள்ள அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14.5 கிலோமீட்டர் பூமியை துளைச்சிருக்காங்க. அங்க சில அசரீதிகளை அவைகள் உணர்ந்த போது அதை எடுத்து அதோடு சேர்த்து ஒரு மைக்ரோபோனை சேர்த்து அனுப்பியிருக்காங்க. சொல்ற கேளுங்க, அந்த மைக்ரோபோன் அங்க இருந்த குரல்கள் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்குது. வேண்டுமென்றால் நான் உங்களை முடிய போட்டு காட்டுறேன், பயந்துடுவீங்க. உண்மை சம்பவம். இத்தனைக்கும் அந்த ரஷ்யாவில் இருந்து அதை செஞ்ச டாக்டர் அவர் ஒரு நாத்திகர், நரகம் இருக்கின்றதை நம்பாதவர். இப்ப அவர் சொல்றாரு, அந்த அணு குரல்களை அந்த 14.5 கிலோமீட்டர் கீழே போய் அது பதிக்கப்பட்டு மேலே கொண்டு வரப்பட்ட சத்தம் அணுகுரலை கேட்ட பிற்பாடு அவர் சொல்றாரு, நரகம் இருக்கிறது இப்ப நான் நம்புறேன்.
Vor einigen Tagen hat mir meine Frau mal auf dem Handy ein Video gezeigt in Russland. Ein berühmter Doktor, der hat ein Experiment gemacht, eine Forschung, und es beruhte auf einer Bodenforschung. Und die haben etwa 14,5 Kilometer unter dem Boden oder unter die Erde nochmal gebohrt und gegraben. Und nicht nur das, sie hatten da bestimmte Ungereimtheiten und zwar Anomalien festgestellt und haben deshalb einen Mikrofon nochmal mit da reingesteckt und ließen es runter. Und zwar diese ganzen 14,5 Kilometer lang. Und diese ganze Sache, dieser Doktor, der diese ganze Forschung betrieben hatte, er war ein Atheist. Er glaubte nicht an Gott, er glaubte nicht an Himmel oder Erde oder an eine Hölle. Er hat dieses Experiment durchgeführt und die haben mit diesem Mikrofon und zwar Geschreie und Laute aufgenommen. Seitdem dieser Doktor das gehört hatte, sagte er glaubt an eine Hölle, er glaubt an etwas. Denn das, was er gehört hatte, das war erschreckend für ihn.
அந்த கதறுகளையும் அந்த அலுவலர்களையும் கேட்க எனக்கு சகிக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நரகம் கீழே இருக்கு, பூமிக்கு கீழே என்றும் பரலோகம் மேலே என்றும் வேதம் தெளிவாகவே சொல்லுகிறது. நம்ம ஒருவரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நமக்கு தந்த ரட்சிப்பை காத்துக்கணும். தாவீதை போல
Die Bibel sagt nämlich ganz klar, dass die Hölle unter der Erde, unter Himmel oben ist. Und nicht nur das, Gott will uns niemanden vermissen. Er will, dass alle mit in seinem Reich sind. Und deswegen bereitet er uns vor und lasst uns mit diesem Wort Gottes auch uns selber in unser Leben vorbereiten, uns besser. Lass uns aufstehen, gemeinsam beten.